نحمده ونستعينه ونؤمن بالله ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله. أما بعد، إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم، من همزه ونفخه ونفسه. بسم الله الرحمن الرحيم. قاف والقرآن المجيد، بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அல்லாஹ்வின் ஆற்றல்களை உணர்வோம். அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா சூரியன் சந்திரன் வானம் பூமி என்ற பல பிரம்மாண்டமான படைப்புகளை படைத்து அதிலே ஒரு படைப்பாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே எங்களை மனிதர்களாக படைத்திருக்கிறார். இப்படியான அந்த அல்லாஹு தஆலா எங்கள் ஒவ்வொருவரையும் படைத்ததற்கான ஒரே காரணத்தை பற்றி அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிற பொழுது வமா கலக்தல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், ஜிங்களையும் மனிதர்களையும் அவர்கள் எனக்கு கட்டுப்பட்டு நான் சொன்ன முறையில் வாழ வேண்டும் என்பதற்காகவே என்று வேறு எதற்காகவும் படைக்கவில்லை என்று நாம் படைக்கப்பட்டதற்கான காரணத்தை குறிப்பிடுகிறார். அதே நேரம் எம்மை சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு படைப்பினங்களும் அது உயிரினங்களாக இருந்தாலும் சரி மற்றவைகளாக இருந்தாலும் சரி அந்த ஒவ்வொன்றையும் அந்த அல்லாஹு தஆலா படைத்து விட்டு அது பற்றி சொல்கிறான், வலஹு அஸ்லம மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமியில் நிறைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அம்சங்களும் அந்த அல்லாஹ்விற்கு முழுமையாக கட்டுப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். அதேபோன்று இந்த பறவைகள் அதுபோன்ற இன்னும் பல உயிரினங்களின் தஸ்பீஹ்களை கூட அந்த அல்லாஹு தஆலா நன்கறிகிறான் என்று அல் குர்ஆனிலே இன்னும் ஒரு இடத்தில் பதியப்படுகிறது. இப்படி இந்த உலகம் இதில் இருக்கக்கூடிய அனைத்து அம்சங்களையும் அந்த அல்லாஹு தஆலா படைத்திருப்பதன் ஒரே நோக்கம் அந்த அல்லாஹ்விற்கு நாம் எல்லாம் அடிமைகளாக மாறி அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான். அதே அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே மற்றொரு இடத்தில் மனித படைப்பை பற்றி குறிப்பிட்டு விட்டு அந்த அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவன் இந்த மனிதனுக்கு இரண்டு வகையான
வழியை காட்டியிருக்கிறான். இன்னா ஹதைனாஹு ஸபீல் இம்மா ஷாகிரன் வ இம்மா கஃபூரா. மனிதனுக்கு நாம் நேரான பாதை எது என்பதனை வழிநாட்டியிருக்கிறோம். ஒன்று, அவன் எங்களுக்கு நன்றியுடன் நடந்து கொள்கிறான், இல்லை என்றால் அவன் நன்றி மறந்து நிராகரிப்பாளனாக நடந்து கொள்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். தூங்குற நடக்க மாட்டேங்க. எனவே இப்படி அல்லாஹு தஆலா எங்களை படைத்துவிட்டு எங்களது படைப்பிற்கான நோக்கத்தை அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்திவிட்டு மிக அழகாக அல்லாஹு தஆலா சொல்கிற ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இந்த படைப்பினங்களிலே இந்த மனிதர்களிலே அந்த அல்லாஹ்விற்கு நன்றியுடன் நடந்து கொள்பவர்களும் இருக்கிறார்கள், அதே போன்று நன்றி மறந்து நடப்பவர்களும் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். இந்த அல்குரானிய வசனத்தை சற்று நாம் பார்க்கிற பொழுது எண்ணினர் சிலர் அல்லாஹ்விற்கு எதற்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்ற ஒரு கேள்வியை கேட்கலாம். ஏனென்று சொன்னால் அந்த அளவிலேதான் எம்முடைய அறிவுகளும் எம்முடைய சிந்தனையும் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த அல்லாஹ்விற்கு எதற்காக நன்றி செலுத்த வேண்டும் என்பதனை நாம் சரியாக புரிந்துவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதன் அவசியத்தை நாம் அழகாக புரிந்து கொள்ளலாம். எனவே அல்லாஹ்வுடைய ஆற்றல்கள் என்ன என்ன என்பதனை முதலில் நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதாவது சூரத்து ஆல இம்ரான் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ்வு தஆலா சொல்கிற பொழுது إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب. அதாவது அல்லாஹ் சொல்கிறான், முக்கியமாக இந்த வானங்கள் பூமிகள் படைக்கப்பட்டிருப்பது இரவு பகல் மாறி மாறி வருவதிலே சுத்தியுள்ளவர்களுக்கு அறிவுள்ளவர்களுக்கு அதிலே பல அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். நாம் யோசிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இதோ பிரம்மாண்டமான வானம் இருந்து கொண்டிருக்கிறது, காலாகாலம் அதனையும் கண்களால் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பிரம்மாண்டமான படைப்பை படைத்தவன் யார்? அதே போன்று நாம் எல்லாம் பறந்து திரிந்து வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த பூமி, பல மரங்களும் பல உயிரினங்களும் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த பூமி, இந்த விசாலமான பூமியை படைத்தது யார் என்பது பற்றி நம்முடைய சிந்தனைகள் வேலை செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, சரியாக எமது கணக்கின்படி காலையுடைய நேரத்திலே அந்த காலை நேரம் வருகிறது, பகலுடைய நேரத்திலே பகல் நேரம் வருகிறது, இரவு எப்பொழுது வர வேண்டுமோ அப்பொழுது இரவு வருகிறது. இது எந்தவித மாற்றங்களும் இன்றி சரியாக சுழன்று வருவது யாரினால்? ஒரு மனிதனினால் இப்படிப்பட்ட ஒரு விடயத்தை செய்ய முடியுமா என்பதனை நாம் யோசித்து பார்க்கிற பொழுது, இந்த அனைத்து பிரம்மாண்டமான சக்திகளையும் படைத்த ஒரு மிகப்பெரும் ஆற்றலுடையவன் இருக்கிறான் என்ற உண்மையை எம்மால் அழகாக புரிந்து கொள்ள முடியும். அதே போன்று அல்லாஹ்வு தஆலா குர்ஆனிலே கூறக்கூடிய மற்றொரு விடயம், அலம் தர அன்னல்லாஹ யூலிஜு அல்லைல வன்னஹார். நபியே, நீ பார்க்கவில்லையா அல்லாஹ்வு தஆலா பகல் முடிய உடனே அந்த இரவை அந்த பகலினுள் விளைவிக்கிறான்? அதே போன்று இரவிலே பகலை அல்லாஹ் தஆலா நுழைவிக்கிறான். அதே போன்று சூரியன் சந்திரன் இவற்றை அவன் தனது கைவசம் வைத்துள்ளான். ஒவ்வொன்றும் அதனுடைய ஒரு தவணையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ்வு தஆலா சூரா லுக்மான் என்ற அத்தியாயத்தின் 29வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். எனவே பாருங்கள், இப்படியான இந்த பிரம்மாண்டமான படைப்புகளை இன்று நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அனைத்து படைப்புகளும் எவ்வாறு தோற்றம் பெற்றது, இந்த அனைத்து படைப்புகளையும் ஒரு பொழுதும் எந்த ஒரு மனிதனாலும் உருவாக்க முடியாது என்பதனை மிக தெளிவாக நாம் உணர்கிறோம். அதே நேரம் இவற்றை படைத்த ஒருவர் நிச்சயம் இருக்க வேண்டும் என்பதனையும் நம் அறிவு மன்றாடி கேட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த பிரம்மாண்டமான அனைத்து சக்திகளையும் படைத்தது யார் என்ற கேள்விக்குரிய பதில்தான் அல்லாஹ். அந்த அல்லாஹ்தான் இந்த அனைத்தையும் படைத்திருக்கிறார் என்பது அதற்குரிய பதிலாகும். அதே போன்று இன்னும் பல விடயங்களை அல்லாஹ்வே தாலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். மழை பெய்கிற பொழுது இடிக்கக்கூடிய இடியாக இருக்கட்டும், வெட்டக்கூடிய மின்னலாக இருக்கட்டும், இந்த அனைத்தையும் நாம் செய்யுகிற பொழுது ஒரு வகையான பயத்தை நாம் உணர்கிறோம். ஏதோ ஒரு வகையான அச்சம் உள்ளங்களில் ஏற்படுகிறது. அந்த சமயம் நாம் யோசிக்க வேண்டியது, இதுவே இந்த அளவு பயங்கரமாக இருக்கிறது என்றால் இதனை படைத்த அந்த நாயன் எப்படி இருப்பான். இப்படியான விரிவான சிந்தனைகளை எமது உள்ளத்திலே நாம் ஆழமாக நிறுத்தி இந்த கேள்விகளை சரியாக கேட்போம் என்று சொன்னால் நிச்சயம் அதற்குரிய பதில் இஸ்லாமிய மார்க்கத்திலே அது குர்ஆன் சுன்னாவிலே மாத்திரமே காணப்படுகிறது. அதற்குரிய பதில் இந்த அனைத்தையும் படைத்த நாயன் அந்த அல்லாஹ் ஒருவனே என்பதாகும். இதனே நாம் ஒவ்வொருவரும் எம் உள்ளங்களிலே ஆழ பதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று அந்த அல்லாஹ்வே தஆலா அல்குர்ஆன் மற்றொரு இடத்திலே இவ்வாறு கேட்கிறார், அவலம் அன்புத்தீர், இந்த மனிதர்கள் அவர்களது உள்ளங்களிலே அவர்களது ஆத்மாக்களிலே என்ன மாற்றங்கள் நடைபெறுகிறது, என்ன நடக்கிறது என்பதை பற்றி இவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா. சில நேரங்களிலே பயங்கள் ஏற்படுகிறது, சில நேரங்களிலே சந்தோஷங்கள் ஏற்படுகிறது, சில நேரங்களில் துக்கங்கள் ஏற்படுகிறது. இப்படியான பல மாற்றங்கள் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் ஒவ்வொருவரின் ஆத்மாவிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அனைத்துக்கான காரணம் என்ன? இந்த அனைத்தையும் ஒரு மனிதனால் படைக்க முடியுமா? மா கலக்கல்லாஹு ஸமாவாத்தி வல் அர்த் வமா பைனஹுமா இல்லா பில் ஹக். இந்த அனைத்தையும் படைத்ததன் யார் என்று கேட்டால், இந்த வானம் பூமி இதிலே இருக்கக்கூடிய அனைத்து அம்சங்களையும் அந்த அல்லாஹ் தஆலா அந்த உண்மையான நாயன் ஒருவன் இருந்து அவன்தான் படைத்திருக்கிறான் என்ற உண்மையை சிந்தித்து பார்க்கிற பொழுது இம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அதே போன்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் இன்னொரு இடத்திலே சொல்கிறான், அலம் தர அன் அல்ஃபுல்க தஜ்ரி ஃபில் பஹ்ரி பினிஅமத்தில்லாஹ் லியுரியக்கும் மின் ஆயாதிஹி. நதியே நீர் பார்க்க வேண்டாமா, கடலிலே செல்கின்ற கப்பல் அதே நிலைக்கு ஒரு மனிதன் அந்த ஆறு கடலிலே சென்றால் அவன் தாழ்ந்து, அதாவது அப்படியே தாழ்ந்து அவன் மூழ்கி விடுவான். ஆனால் ஒரு கப்பல் பயணிக்கிறது. நதியே நீர் பார்க்க வேண்டாமா, கடலிலே அந்த கப்பல் பயணிக்கிறது. இது அல்லாஹ்வினுடைய அருக்குறையாகும். அதனை அப்படி பயணிக்கின்ற ஒரு அமைப்பிலே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான், ஆயாட்சியை அவனுடைய அச்சாட்சிகளை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக, காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த அனைத்து அம்சங்களையும் செய்திருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். அதே போன்று தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், அந்த ஆழ்கடலிலே அந்த கடலிலே பிரயாணம் செய்கிற பொழுது ஒரு இருண்ட அலைகள் சூழ்ந்து விட்டது என்று சொன்னால், கடல்கள் அங்கே ஒருவித மாற்றத்தை உணர்ந்து விட்டது என்று சொன்னால், எவர்களெல்லாம் அல்லாஹ்வை மறந்து வாங்கி வந்திருக்கிறார்களோ, எவர்கள் தான் எதற்காக படைக்கப்பட்டேன், என்னை படைத்தவனும் இருக்கிறானா என்பதனை சிந்திக்காமல் அல்லது நிராகரித்துக் கொண்டு வாழ்கிறார்களோ அந்த ஒவ்வொருவரும் கடந்து செல்கிறார்கள். அலை ஏற்படுகிறது, கொந்தளிப்பு மிக்க இருள்கள் நிறைந்த அந்த அலைகளின் பொழுது தஅவுல்லாஹ முஸ்லிஸீன லஹுத்தீன் உள்ளத்திலே அவர்கள் பயத்தை உணர்கிறார்கள், மரண பயம் ஏற்படுகிறது. அந்த நேரத்திலே தன்னை விட பெரும் ஒரு சக்தியாளன் இருக்கிறான் என்பதை உணர்கிறார்கள். உடனே அவர்கள் அல்லாஹ்விடம் கையேந்தி பிரார்த்திக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். எனவே இந்த அனைத்து அம்சங்களின் மூலம் நாம் குறிப்பிட வரக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், அந்த அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவது என்றால் என்னவென்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. அந்த அல்லாஹ் யார் என்பதனை முதலில் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், என்னை சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான அனைத்து சக்திகளும் எந்த ஒரு மனிதனினாலும் இவற்றை படைக்க முடியாது என்பதனை அழகாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம். பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் என்னை ஒரு பெரிய ஒருவன் இருக்கிறான் என்பதனை அழகாக நாம் உணர்கிறோம். அந்த அவனுக்கு பெயர்தான் அல்லாஹ் என்பதனை நாம் ஒவ்வொருவரும் மிக தெளிவாக எம் உள்ளங்களிலே ஆழப்பதிக்க கடமை பெற்றிருக்கிறோம். இந்தமான விளக்கங்களை தொடர்ந்து அவதானிக்கலாம். அப்போது கௌலியாக வஸ்தகுல்லாஹி வலக்கும் نحمده ونستعينه ونؤمن بالله ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد نعم الله يبارك نندري செலுத்துவதற்காக முதலிலே அவனது ஆற்றல்களை நாம் உணருவோம் என்ற தலைப்பிலே ஒரு சில விடயங்களை நாம் அவதானித்துக் கொண்டு வருகிறோம். தூக்கம் வந்து இடத்தை மாற்றி உட்காருங்க. இன்னும் ஒரு சில அல்லாஹ்வின் வேத வார்த்தைகளை நாம் அவதானித்தோம் என்று சொன்னால், இந்த அல்லாஹ்வினுடைய ஆற்றல்களை இன்னும் அழகாக நாம் விளங்கிக் கொள்ளலாம். நீங்கள் நன்றி செலுத்த வேண்டுமே, நாம் ஒவ்வொருவரும் நன்றி செலுத்த வேண்டுமே. அந்த அல்லாஹ் யார் என்றால், அவன்தான் உங்களது தாயின் வயிற்றுகளில் இருந்து உங்கள் தாயின் கற்பப்பைகளில் இருந்து உங்களை வெளியேற்றியிருக்கிறான். எப்படி நீங்கள் வெளியேறிய போது இந்த உலகத்திற்கு வந்தபோது உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அதே அல்லாஹ் தான் உங்களுக்கு செவிமடுக்கக்கூடிய காதுகளை தந்திருக்கிறான், பார்க்கக்கூடிய கண்களை தந்திருக்கிறான், சிந்திக்கக்கூடிய உள்ளத்தை தந்திருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். இதை பாருங்கள், எவ்வளவு அழகாக இஸ்லாமியரை கூறிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றாமல் என்னுடைய இஷ்டப்படி தான் தோன்றித்தனமாக கண்மூடித்தனமாக அல்லது பாட செயல்களிலே சிறிய சாதாரணமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏதோ எனக்கு இருக்கக்கூடிய ஒரு சில அறிவுகளை வைத்துக் கொண்டு, எனக்கு இருக்கக்கூடிய ஒரு சில திறமைகளை வைத்துக் கொண்டு, நான் தான் பெரியவர்கள், என்னை நிகழ்த்தவதற்கு யாரும் இல்லை என்ற ஒரு நோக்கை சிந்தனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வே தஆலா சொல்கிறான், சற்று சிந்தித்து பாருங்கள், உங்களின் தாயின் வயிறுகளில் இருந்து நீங்கள் வெளியேறும் பொழுது உங்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய அறிவு எங்கே இருந்தது? எந்த ஒன்றையும் அறியாதவர்களாக நீங்கள் வெளியேறினீர்கள். அது மட்டுமா, பல சாதனைகளை செய்கிறீர்கள், முடிந்தால் உங்களுடைய கண்களை நீங்களே படைத்து கண்டுங்கள் பார்க்கலாம். உங்களுடைய காதுகளை, உங்களுடைய உள்ளத்தை நீங்களே படைத்து கேட்டுங்கள், அல்லது ஒரு மனிதன் படைக்கட்டும். அல்லாஹ்வே தஆலா சொல்கிறான், அவன் தான் அவற்றை படைத்திருக்கிறான். அந்த ரப்புல் ஆலமீன் தான் உங்களுக்கு செவிப்புலன்களை தந்திருக்கிறான், அதே போன்று பார்வைகளை தந்திருக்கிறான், அதே போன்று உள்ளத்தை தந்திருக்கிறான். எதற்காக? நினைத்ததை எல்லாம் செய்வதற்காகவா? கலீலம் நல்லதும் தஸ்குரூன். இந்த அனைத்தையும் எதற்கு தந்திருக்கிறான் தெரியுமா? இந்த அனைத்தையும் தந்த அந்த ரப்புல் ஆலமீன் அவனுக்கு நன்றி செலுத்தி நீங்கள் நடப்பதற்காக, அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக அல்லாஹ்வே தஆலா இந்த அனைத்தையும் தந்திருக்கிறான் என்று அல்லாஹ்வே தஆலா கூறுகிறார். அதே போன்று அல்குர்ஆனின் மற்றொரு இடத்திலே, உலகது மக்கள் நாக்கும் உங்களை நாம் இந்த பூமியிலே படைத்திருக்கிறோம், உங்களுக்கு பூமியிலே இடம் தந்திருக்கிறோம், அது மட்டுமல்ல இதிலே நாம் உங்களுக்கு பல வாழ்வாதாரங்களையும் தந்திருக்கிறோம். எதற்கு? லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக என்று அல்லாஹ்வே தஆலா குறிப்பிடுகிறார். இப்படி இந்த அல்லாஹ் யார் என்று நாம் சிந்தித்து பார்க்க சென்றோம் என்றால், நாம் அற்பமானவர்களே, மிகவும் தாழ்ந்தவர்களே என்பதை நம்மால் மிக அழகாக புரிந்து கொள்வோம். அதே போன்று அந்த அல்லாஹை பற்றி பேசிக் கொண்டு செல்வதென்றால், பேசிக் கொண்டே செல்லலாம், அதற்கு முடிவே கிடையாது. என்னுடைய பிரச்சனை என்னவென்று சொன்னால், தனி மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் செய்தாளுடைய ஊசலாட்டத்தின் காரணமாக, நான் தான் பெரியவன், நான் நினைத்ததை எல்லாம் சாதிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனைக்கு சொல்கிறோம். ஆனால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அந்த அல்லாஹ்வுடைய பார்வையிலே அந்த அல்லாஹ்வே தஆலா தான் எனக்கு முன் வாழ்ந்த அனைத்து மனிதர்களையும் படைத்தவன், என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரையும் படைத்தவன் என்றால்லா, எனக்கு பிறகு மறுமை நாள் வரை வரக்கூடிய அனைவரையும் படைத்தவனும் என்றால்லா. அது மட்டுமா, மறுமை நாள் வரை வரக்கூடிய அனைத்து அம்சங்களையும் தெரிந்து அழகாக எழுதி வைத்து விட்டார். நம்முடைய எனக்கு என்ன நடக்கும், என்ன நடக்கப் போகிறது, என்னுடைய முடிவு என்ன, எது எனக்கு கிடைக்கும், எது கிடைக்காது என்று அந்த அல்லாஹ்வே தஆலா எழுதி வைத்து விட்டான். அதுதான் அல்லாஹ். என்னுடைய இந்த ஆட்டங்களும் பாட்டங்களும், என்னுடைய இந்த அட்டகாசங்களும், என்னுடைய வாழ்க்கை அந்த அல்லாஹ்வினுடைய ஏற்று புத்தகத்திலே ஒரு பக்கத்தை பிரித்திருக்குமா என்று தெரியாது. இப்படியாக இருக்கக்கூடிய அடிமைகளாக இருக்கக்கூடிய நாம் தான் பெரியவர்கள் என்று அட்டகாசம் செய்வதற்கு நினைத்தால், அது எந்தளவு மடத்தில் என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை பற்றி அல்லாஹ்வே தஆலா அல்குர்ஆனிலே சொல்கிறான், வானங்கள் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தும் அந்த அல்லாஹ்விற்கு சொந்தமானது. நிச்சயமாக அந்த அல்லாஹ் தேவையற்றவன், அவன் புகழுக்குரியவன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறான். பாருங்கள், வளர் அந்நாட்டின் சதரா, அப்பதான் பூமியிலே இருக்கக்கூடிய அனைத்து மரங்களும் தேவைகளாக இருந்து, எப்படி பூமியிலே இருக்கக்கூடிய அனைத்து மரங்களும் தேவைகளாக இருந்து, வல்பஹ்ரு யமுத்துஹூ மின் பஅதிஹி சப்அத்து அப்ஹரி, அதே போன்று கடல்கள் இருக்கிறது, இந்த கடல்கள் எல்லாம் மையாக இருந்து அதை கொண்டு அந்த மரத்தை கொண்டு அந்த பேரையை கொண்டு கடலை நாம் எழுதி முடித்து அது போன்ற ஏழு கடல்களை எழுதி முடித்தாலும் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை எழுதி முடிக்க முடியாது, அந்த அல்லாஹ்வுடைய வல்லமையை சொல்லி முடிக்க முடியாது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். இன் அல்லாஹ் அஸீஸுல் ஹகீம், நிச்சயமாக அல்லாஹ் ஞானம் மிக்கவன், அதே போன்று பேராற்றல் உடையவன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். மா கல்குக்கும் வலா பஅத்துக்கும் இல்லா கனஃபு வாஹிதா, உங்களுடைய படைப்பு உங்களை மீண்டும் எழுப்புவது அல்லாஹ்விற்கு ஒரே ஒரு ஆத்மாவை போன்றதாகும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான். இன்னல்லாஹ சமீஉன் பசீர், நிச்சயமாக அல்லாஹ் செவியுறுபவனாகவும் பார்ப்பவனாகவும் இருந்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். இன்னும் பல்வேறுபட்ட அம்சங்கள் இருக்கின்றன, ஜும்ஆவை தொடர்ந்து அவற்றை நாம் அவதானிக்கலாம். இந்த மேற்குறிப்பிட்ட அனைத்து அம்சங்களில் இருந்தும் அந்த அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கிறான், அவன் மிகப்பெரும் சக்தியாளன், நாம் அவனுடைய இடத்திற்கு நெருங்கவே முடியாது, அவனுடைய அடிமைகளாக மட்டுமே என்னால் வாழ்ந்துவிட்டு செல்ல முடியும் என்பதனை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்னை சூழ்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அம்சங்களையும் நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது அது அந்த அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதனையும் அந்த அல்லாஹ்வுடைய வல்லமைகளையும் பறை காட்டக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. வல்ல அல்லாஹ்வுக்கு ஆனா இப்படியான பல அருமையான சிந்தனைகளை எனக்கு தந்து நல்ல பாதையிலே தொடர்ந்து பயனுக்கு அருள் செய்வானாக. அப்போது கௌலி ஹாதா வஸ்தகஃபிருல்லாஹ் லீ வலக்கும். இன்ன அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநுஃமினு பில்லாஹி வநதவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சையிஆத்தி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலஹு ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد الجمعه لنا அல்லாஹ்வின் ஆற்றல்களை உணருவோம் என்ற தலைப்பில் ஒரு சில விஷயங்களை நாம் பார்த்திருந்தோம். அல்லாஹ்வின் ஆற்றல்களை உணருவதுதான் முஸ்லிம்களுக்கும் காஃபிர்களுக்கும் மத்தியில் உள்ள பாரிய வித்தியாசமாகும். ஒரு மனிதன் சரியாக இந்த அனைத்து படைப்புகளும் இந்த படைப்பினங்களும் அல்லாஹ்விற்குரியது, அவன் தான் இந்த எல்லாத்தையும் படைத்திருக்கிறான், எங்களையும் அவன் தான் படைக்கிறான், எங்களுடைய வாழ்க்கை சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அதே போல எங்களோட மரணம் என்ற இந்த அத்தனை விஷயங்களையும் அல்லாஹ்தான் படைத்திருக்கிறான் என்று நம்பினால் அந்த மனிதன் மௌத்துக்கு பிறகு உள்ள விஷயங்கள், மறுமையில் உள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் நம்புவான். அவனுக்கு முஸ்லிம் என்று பெயர் சொல்லப்படும். அந்த நம்பிக்கையின் காரணத்தினால அந்த அல்லாஹ்விற்கு அவன் நன்றியோடு நடப்பான். அதே மாதிரி இந்த அனைத்து படைப்பினங்களும் அது தானா வந்தது, அது சும்மா வந்தது என்று ஒருத்தன் சொல்லிக்கொண்டு அப்ப நாங்க படைக்கப்பட்டிருக்கிறது, அது என்ன எப்படியோ நாங்க இருக்கிறோம், இருக்கிற வைக்க எல்லாத்தையும் அனுசரிப்போம் என்று போகக்கூடிய மனிதன் மௌத்துக்கு பிறகுலாம் ஒரு மனுஷன் எழும்ப முடியுமா, உச்சி மண்ணாகி போனதுக்கு பிறகு என்று சொல்லி அவன் நினைச்சதெல்லாம் செஞ்சு கொண்டு நினைச்ச மாதிரி வாழ்ந்து கொண்டு மறுமையை நிராகரித்து அவன் வாழ்வான், அவன் காஃபிர். அதில் அல்லாஹ்வுடைய வல்லமைகளை உணர்வதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை நாங்க சரியாக உணர்ந்தால் முஸ்லீமாக நாங்க வாழலாம், இல்லைன்னா நாங்க காக்கிறதா இருக்கும். அதனால தான் குரான் எப்படி சொல்றாங்க, மனிதர்களுக்கு நாங்க சரியான வழியை காட்டியிருக்கிறோம், அதாவது அது குரான சொன்னா இதை எடுத்து பார்த்து படித்தோம் என்று சொன்னால் அதுல நல்லது எது கெட்டது எது எல்லாம் தெளிவாக இருக்கும்.
ஒன்று மனிதன் நன்றியுடன் நடக்கிறான் இல்லை என்று சொன்னா அவன் நிராகரித்து வாழ்கிறான் என்று நான் தாங்க குறிப்பிடுகிறேன். அதே போல நாங்க அல்குர்ஆன் பார்க்கிற நேரம் காஃபிர்கள் என்று எங்கனெல்லாம் வருதோ அங்கனையெல்லாம் அவங்களுக்கு தண்டனை, அவங்களுக்கு நரகம் இருக்குது, அவங்க இப்படி வேதனை செய்யப்படுவாங்க, அந்த முறையில வேதனை செய்யப்படுவாங்கன்னு இருக்கும். நாங்க நினைக்க கூடாது அல்லாஹ்வை இவன் நம்ப இல்ல காஃபிரா வாழ்ந்துட்டு போய்க்கிறாங்க அதனால தண்டனை, நம்பாததுக்கு அந்த தண்டனை கிடையாது. அவன் நம்ப இல்ல முதலாவது விஷயம், அந்த நம்பாததுனால உலகத்துல மோசமானவனாக வாழ்ந்திருப்பான், நினைச்சதெல்லாம் செஞ்சு கொண்டு அவன் வாழ்ந்திருப்பான். ஆரம்பம் என்ன, அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை கிடையாது, நினைச்ச பாவங்களை செஞ்சு கொண்டு அவன் வாழுவான், அவன் செஞ்ச பாவங்களுக்கு தான் அந்த தண்டனை. அப்ப இந்த விஷயங்களை நாங்கள் தெளிவாக விளங்கி கொண்டால் மிக முக்கியமாக நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். என்ன எங்களை பற்றி நாங்கள் யோசித்து பார்க்கணும், எங்களோட வாழ்க்கையில் உள்ள கட்டங்கள், எங்களோட ஆத்மாக்கள் உள்ளத்துக்குள்ள நடக்கக்கூடிய மாற்றங்கள் இதுகளை நாங்கள் யோசிக்கணும். அதே போல எங்களை சூழல் இருக்கக்கூடிய வானம் பூமி பிரம்மாண்டமான படைப்புகள் இருக்குது, இதுகளை யோசிச்சு பார்க்கிற நேரம் உண்மையிலேயே அல்லாஹ்ன்னு ஒருத்தன் இருக்கிறானா இல்லையாங்கிறது எங்களை அளவு உணர முடியும். இதை விட்டு போயிட்டு அடுத்தவன் என்ன செய்யலாம், அவன் சரியா இருக்கிறானா பெரியா இருக்கிறானு யோசிக்க போனால் அது ஒண்ணு நடக்காது, பிரச்சனை மட்டும்தான் வரும். அப்ப நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களை பத்தி யோசிச்சு பார்க்கணும், எங்களை சூழல் உள்ள விஷயங்களை பத்தி யோசிச்சு பார்க்கணும். இதுதான் நாங்க யோசிக்க வேண்டிய விஷயங்கள். எந்த சந்தர்ப்பத்தை நான் குறிப்பிட்டேன், நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களை வாழ்க்கையில அதாவது முகம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஒன்று, சில நேரங்கள்ல நாங்க ஒரு தன்மைக்குள்ள அகப்படுவோம். அது எப்படியான தனிமை என்று சொன்னால், சில விஷயங்களை நம்பி ஏமாந்து, சில விஷயங்கள்ல தோகம் இழைக்கப்பட்டு, சில விஷயங்கள்ல ஏமாற்றப்பட்டு ஒரு தனிமை உணர்வோம். ஆறுதல் சொல்ல யாரும் இருக்காது, கண்ணீர் வடியும். ஒருத்தர் எங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு இருக்க மாட்டாரா, என்ன கஷ்டங்கள் எல்லாம் நான் சொல்லி அழுகிறதுக்கு ஏறாதா என்ற ஒரு தனிமை உணர்வு ஏற்படும். அந்த நேரத்தில் யாரோ இடத்துல மனசு எதிர்பார்க்கும், அந்த நேரத்தில் நாங்க புரிஞ்சு கொள்ளணும். இப்ப சொல்லி எத்தனை விளங்கன்னு தெரியாது, அந்த நேரத்தில் யோசிச்சு பாருங்க, இந்த சோகங்கள் அல்லாஹ்வுக்கு மறைஞ்சதில்லை, அல்லாஹ்வுக்காக இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். எதோ ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்குது, பார்க்கணும் எங்களுக்கு தோணுது, அது அல்லாஹ். ஒரு பிரம்மாண்டமான சக்தி எங்களை பார்த்து கொண்டு நிற்கிறது, இது முதலாவது விஷயம். அதே போல எங்களை வாழ்க்கையில வரக்கூடிய இன்னொரு சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன, அதுவும் தனிமை தான், அதுவும் தனிமை. ஆனா எப்படியான தனிமை, மனசெல்லாம் உற்சாகமா இருக்கிறது, ஒரு தவறு அதை செய்யறதுக்கான அழகான சந்தர்ப்பம், யாரும் பார்க்க இல்லை, செஞ்சு முடிச்சுட்டு போயிடுவோம். அந்த நேரத்தில் நாங்க யோசித்து கொள்ளணும், யாரோ ஒருத்தர் பார்க்கிற மாதிரி ஒரு சைடுல விளங்கும், அது அல்லாஹ். அந்த அல்லாஹ்வுக்கு அந்த தவறு மறைஞ்சது கிடையாது, ஒரு பொழுதும் அல்லாஹ்வுடைய அந்த பார்வையில் இருந்து எங்களால் தப்பிக்க முடியாது. இப்படி எங்க வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும் எங்களை சுத்தி என்ன நடக்குது என்று நாங்கள் யோசித்தால் நாங்கள் புரிந்து கொள்ளலாம், அல்லாஹ்வுடைய ஒருத்தர் இருக்கிறாங்க, எங்களை விட பெரும் சக்தியோடு இருக்கிறது என்பதை மிக அழகாக எங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்ப இதை தொடர்ந்து நான் முக்கியமாக இந்த ஜும்மாவில் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு அவர் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அருள்களுக்கு நாங்க நன்றி செலுத்துவோங்கிறது தான் தலைப்பு. ஆனா எங்கிட்ட இருக்கக்கூடிய இந்த அருள்கள் எல்லாம் அல்லாதத்தான் என்ற விஷயத்திலேயே நிறைய பேருக்கு சிக்கரிக்கிற மாதிரி விளங்கு. அப்ப இந்த ஒவ்வொரு விஷயங்கள் அவ்வளோ விஷயங்களை வச்சு நாங்க பார்க்கிற நேரம் நிச்சயமாக எங்களுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் தனிப்பட்ட நான் அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் தஆலா
ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான். அந்த வாழ்க்கையில பல வசதிகள் வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறான். ஒரு சிலருக்கு அவங்க கொடுத்திருப்பான், இன்னும் சிலருக்கு செல்வத்தை கொடுத்திருப்பான், இன்னும் சிலருக்கு புகழ் அந்தஸ்துகளை கொடுத்திருப்பான். அதே போல இன்னும் பலருக்கு பொருள் ரீதியான அதே போல குழந்தை செல்வங்களை கொடுத்திருப்பான். இப்படி எங்களை ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ்வுக்கு ஆளா ஒவ்வொரு வகையான செல்வங்களை தந்திருக்கிறான். அப்ப அந்த அல்லாஹ்வுக்கு ஆளா என்ன செய்யறான் என்று சொன்னால், இந்த உலகத்தையும் படைச்சி போட்டு எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்வாதாரங்கள் ரிஸ்க் என்று சொல்லப்படும் மரபுல ரிஸ்கை வந்து தீர்மானிச்சுட்டு அல்லாஹ்வுக்கு ஆளா எங்களுக்கு எதிர்பார்க்கிற விஷயம், நாங்க அவனுக்கு நன்றி செலுத்தணும், நாங்க அவனுக்கு நன்றி செலுத்தணும். இதுதான் அல்லாஹ்வுக்கு ஆளா எங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரே விஷயம். எப்படி நன்றி செலுத்துறது? நன்றி செலுத்துறது என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு ஆளா சொல்றதை கேட்டு கட்டுப்பட்டு நடக்கிறது. உதாரணம், ஒரு மனிதன் இருக்கிறாரு, அவர் எங்களுக்கு நிறைய தந்திருக்கிறார், நாங்க கேட்காம அன்னி தந்திருக்கிறார் சொன்னா தானா எங்க மனசுல ஒரு நன்றி உணர்வு ஏற்படும், அவருக்கு நாங்க ஏதாவது செய்யணுங்கிற ஒரு உணர்வு ஏற்படும். சில கஷ்டங்களை தந்தா கூட சரி, எனக்கு நன்றி பல நன்றிகளை செஞ்சிருக்கிறாரு, அதனால நாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவோம்னு நாங்க நினைப்போம். இதை நாங்க அல்லாத விஷயத்துல யோசிச்சு பார்க்கணும். இன்றைக்கு இப்படி ஒரு வாழ்க்கை, இப்படி அழகான ஒரு அமைப்பு, எங்களை சுற்றி இருக்கக்கூடிய எங்களுடைய செல்வங்கள் தந்தது யார்? எத்தனை விஷயங்களை நாங்க முயற்சி செஞ்சு பெற்றுக் கொண்டோம், எங்களை போல எத்தனையோ பேர் அதே முயற்சியை செஞ்சுப்பாங்க, ஆனா ரெண்டு பேருக்கு கிடைச்சிருக்காது, மூணு பேருக்கு கிடைச்சிருக்கும். ஏன் இந்த வித்தியாசம்? கடைசியில முடிவோ அந்த அல்லாஹ்வுக்கு ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் அவருக்கு கொடுக்கிறான், இவருக்கு கொடுக்காம இருக்கிறான். அதான் எங்களால புரிந்து கொள்ள முடியும். இந்த அனைத்து விஷயங்களுக்கும் அல்லாஹ்வுக்காக எங்கிட்ட கேட்கறது என்ன, அவனுக்காக கொஞ்சம் நேரத்தை நாங்க ஒதுக்கணும், அவனுக்கு அமல்கள் விவாதத்துகளை செய்யறதுக்கு நாங்க கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும். இதுதான் அல்லாஹ்வுக்காக எங்களுக்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். நன்றி செலுத்துவாரோ அவர் தனக்கு தானே நன்றி செலுத்துகிறார். அல்லாஹ் ரெண்டு வேறு எதுவும் இல்ல, ஒருத்தர் அல்லாஹ்வுக்கு நன்றியோட நடக்கிறாரு, அவர் சொன்ன விஷயங்களுக்கு கட்டுப்பட்டு அவனுக்காக நேரத்தை ஒதுக்கிறார் என்று சொன்னால் அது அவருக்கு தான் நடவு. ஏன்? மறுமைன்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது, இது நிரந்தரமானது கிடையாது. அங்க அவரு அவருக்காக தயார்படுத்திக் கொள்றாரு. மறுமைக்காக அவர் எதை தயார்படுத்தணுமோ அது அல்லாஹ்வுக்கு ஆளா இந்த உலகத்துல எங்கிட்ட நன்றி கடனாக கேட்கிறான். தொடர்ந்து அல்லாஹ்வுக்கு ஆளா சொல்கிறான், வனம் சதர பெண்ணல்லாஹி. யார் இதெல்லாம் கணக்கெடுக்காம தன்னோட இஷ்டப்படி வாழ்ந்துட்டு போறாரோ, யாரு மன்றி நன்றி மறந்து நடக்கிறாரோ, அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. பயனல்லாஹி, நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு ஆளா அவன் தேவையற்றவன், அவன் புலனுடையவன், எந்த இந்த நன்றி தான் அவனுக்கு தேவை கிடையாது. அவன் எவ்வளவு படைச்சி வச்சிருக்கிறான் சும்மா நாங்க பார்த்தோம். அப்ப இந்த விஷயங்களை நாங்க அழகா புரிஞ்சு கொள்ளணும். இப்படி அல்லாஹ்வுக்கு ஆளா பல வகையான விஷயங்களை எங்களுக்கு சொல்றான் என்பதை நாங்கள் அழகா விளங்கிக் கொள்ளணும். அப்ப இந்த அடிப்படையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அதாவது மனிதர்களாக படைக்கப்பட்ட எங்களுக்கிட்ட அல்லாஹ்வுக்கு ஆளா எதிர்பார்க்கிறது நன்றி என்ற விஷயத்தை நாங்க பார்த்துட்டோம். இந்த நன்றியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி செலுத்தினாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவு நேரமாகிட்டால் நின்று வணங்குவாங்க. எப்படி? கொஞ்ச நீங்க இல்ல, அதாவது எத்த பத்திர பதமா அவங்கள பாதங்கள் இரண்டும் வீங்கி வரும் அந்த அளவுக்கு நின்று வணங்குவாங்க. அப்ப கேக்குறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, யார ரசூலல்லா, உங்களோட முன் பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, எதுக்கு நீங்க இப்படி கஷ்டப்படுறீங்க? அவங்க சொன்ன பதில் என்ன? அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, நான் ஒரு நன்றியுள்ள அடியானாக இருக்கக்கூடாதா? நான் ஒரு நன்றி செலுத்தக்கூடிய அறியானாக இருக்கக்கூடாது. அல்லாஹ் தாலனுக்கு இவ்வளவு தந்திருக்கிறான், அவனுக்காக இந்த கொஞ்ச நேரத்தை நான் ஒதுக்க கூடாதா? கால் பாதங்கள் நீங்கள என்ன அல்லாஹ் தந்ததுதானே என்று அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பதில் இருந்தது. அதே நேரம் அவங்களுக்கு அல்லாஹ் தாலா என்ன கொடுத்திருந்தார், அவங்களோட செல்வங்களோட நிலை என்ன, ஏழ்மையாக எளிமையாக வாழ்ந்துட்டு போனான். நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம், எங்களுக்கு அல்லாஹு தாலா இந்த அளவு தந்திருக்கிறார், எங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சது, இதுக்குரிய நன்றியை நாங்கள் செலுத்துறோமா? எந்த அளவுக்கு அந்த அல்லாஹுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்பதனை நாங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். அதே நேரம் இந்த நன்றி உணர்வு மனிதனுக்கு சரியாக இருக்கணும் என்றதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான ஒரு உபதேசத்தை பண்ணாங்க. இதா நவர அஹதுக்கும் இதா மன் ஃபுத்தில அலைஹி ஃபில் மாலி வல் கல்ப் ஃலயன்ஸுர் இலா மன் ஹுவ அஸ்ஃபலுஹு. அதாவது உங்களில் ஒருத்தர் தனக்கு இருக்கக்கூடிய செல்வ செழிப்புகள் இதை விட சற்று அதிகமான ஒருத்தரை பார்த்தால், ஒருத்தர் இருக்கிறாரு எங்களை விட செல்வத்தில் அதிகமாயிருக்கிறாரு, இன்னொன்று சொன்னால் நல்ல ஒரு அழகான தோற்றத்தில் இருக்கிறாரு என்று சொன்னால், அவர் உடனே தனக்கு கீழே இருக்கக்கூடிய தன்னை விட குறைவாக இருக்கக்கூடிய செல்வம் உடையவரை அதே போல தோற்றம் உள்ளவரை பார்த்துக் கொள்ளட்டும். ஏ அதுதான் அல்லாஹ் உங்கள் மீது செய்த அருளை நீங்கள் குறை சொல்லாமல் இருப்பதற்கு உதவக்கூடியது. அப்ப இந்த ஒவ்வொருத்தரையும் அல்லாஹால ஒவ்வொரு விதமாக படைத்திருப்பான், அவனுடைய நோக்கங்கள் என்னென்னவோ இருக்குது. நாங்க அடுத்தவங்களை பார்த்து பார்த்து அந்த மாதிரி நாவரணும் முயற்சி செஞ்சா தடைக்கப்பட்ட நோக்கத்தை நாங்க பூர்ணம் செய்ய இயலாது. அதே நேரம் இந்த நன்றி செலுத்துறது சார், இந்த பணம் ரீதியாக நன்றி செலுத்துறது என்று சொன்னால் சதக்காக்களை கொடுக்கிறது, உடல் ரீதியாக நன்றி செலுத்துறது என்று சொன்னால் அல்லாஹ்விற்காக எங்களோட சதுர உதவிகளை நாங்கள் செய்யறது, தொழுகிறது, இன்னும் பல விஷயங்களை செய்யறது. அதே போல மார்க்க விஷயங்கள்லாம் என்னென்ன இருக்கிறதோ அல்லாஹ்விற்காக என்றால் அந்த விஷயங்களை செய்யறதாகலாம் நன்றி செலுத்துறது. இதுக்கு தடையான ஒரு விஷயம் என்று சொன்னால் அடுத்தவங்களை நாங்கள் பார்த்து பார்த்து இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்று சாயிரும். எங்களுக்கு ஒரு இடத்துக்கு வரலாம், ஒரு பயான் நிலைக்கு இருக்குது, வாங்கினா வரலாம், என்ன பிரச்சனை, ஒரு வேலை இருக்குது அதை முடிச்சாதான் எனக்கு அதை அடையலாம், அதை முடிச்சாதான் அதை அடையலாம், அதுக்கு பொறுத்தாலே நாங்க போயிட்டு இருக்கிறது. ஒரு சாப்பிட்டு நாங்க சொல்றது என்ன வேலை மாதிரி நான் வந்துடுவேன், நானே நீங்க மௌத்தா போற வரைக்கும் அது வேலை வந்துகிட்டு தான் இருக்கு. பாருங்க அல்லாஹ் தாலா அழகா அழைச்சான் சொல்றான், உங்களுக்கு அதிகம் வேணும்டா, நீங்க அதுக்கு பொறுத்தால தெரிய தேவையில்லை, அஜீதன்னுக்கும் நீங்க நன்றி செலுத்தினா, நீங்க எனக்கு நன்றியா நடந்தா நான் உங்களுக்கு அறியப்படுத்துவேன். இவ்வளவு தந்திருக்கிற அல்லாஹ் காலத்துல தெரியாதா, நீங்க எனக்கு நன்றி செலுத்தினா நான் உங்களுக்கு அறியப்படுத்துவேன். வளரின் கபருத்தும் நீங்க நன்றி மறந்து நடந்தா, உங்களை இஷ்டப்படி நன்றி கெட்டு நடந்தால் என்னுடைய வேதனை கடுமையானதை மறந்துடாதீங்க என்று வகுத்தால சொல்றேன். அப்போ இந்த ஒவ்வொரு விஷயங்களை வச்சு நாங்க அழகா யோசிச்சு பார்க்கலாம், நாங்க என்ன நன்றி செலுத்துறோம். அல்லாஹ்விற்காக இவ்வளவு விஷயங்களை எங்களுக்கு அல்லாஹ்வுத்தால தந்திருக்கிறான், அவனுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம் என்றதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதுக்கு மிக முக்கியம் என்று சொன்னால் அந்த அல்லாஹ்வுடைய வல்லமைகளை நாங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் யோசித்து பார்க்கிறோம். அதே போன்ற ஒரு சில அறிவிப்புகள் இருக்கிறது, அமீர் அவங்க அறிவிக்க சொன்னாங்க. முதலாவது விஷயம், நாளைக்கு இஷா தொழுகையை தொடர்ந்து வாரிசர்களுக்கான ஒன்று கூட இருக்கிறது, அதுல தர்பியா சம்பந்தப்பட்ட சில பொறுப்புகள் கொடுக்கப்பட வேண்டியிருக்கிறது. முஸ்லிமான வாரிசர்கள் சகோதரர்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அமீர் அவர்கள் வேண்டியிருந்தாங்க. இரண்டாவது விஷயம், ஞாயிற்றுக்கிழமை அசருக்கு பிறகு பெண்களுக்கான பயான் நிகழ்ச்சி இருக்கிறது, அதிலையும் தர்பியா சம்பந்தப்பட்ட சில பொறுப்புகள் கொடுக்கப்பட வேண்டி இருக்கிறது, அனைத்து சகோதரிகளும் கட்டாயம் கலந்து கொள்ளணும். மூணாவது விஷயம், நாங்கள்
ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய இந்த சர்பியா, இதுக்காக பல பேர் குறிப்பிட்ட சில தொகைகளை கொடுக்கிறதாக நாங்கள் இருந்து கொண்டோம். அப்ப அதுல வந்து அந்த பணங்களை கொடுக்காத சகோதரர்கள் அவசர அவசரமாக உங்களோட பணங்களை ஒப்படைங்க. அந்த அதாவது அந்த லிஸ்டில் சேராத சகோதரர்களும் அவங்களோட பெயர்களை கொடுத்து அவங்களால முடிஞ்ச தொகையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இதே விஷயத்தை பெண்கள் மத்தியிலும் அறிவிக்கும்படி வேண்டியிருந்தாங்க. காட்டி வரைக்கும் கொடுக்காத சகோதரிகள் கொடுத்துக் கொள்ளுங்க பொறுப்பாளிகிட்ட. அதே மாதிரி பெயர் கொடுக்காத சகோதரிகள் அவங்களோட பெயரை கொடுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஏழமோ அந்த அளவுக்கு அல்லாஹுக்காக ஒரு முயற்சியை செய்யும். அடுத்த விஷயம், எங்களோட பள்ளியில அதாவது மாதாந்த வசூல் என்ற ஒரு விஷயம் இருக்குது, அதையும் ஞாபகப்படுத்தும்படி அமீர் அவங்க வேண்டிக் கொண்டாங்க. அதுல சில பலவீனங்கள் காணப்படுது, ஒவ்வொரு சகோதரர்களும் அந்த விஷயத்துல ஒரு முயற்சியை செய்யுங்க. அதே மாதிரி கடைசியா இன்ஷால வரக்கூடிய புதன்கிழமை, வரக்கூடிய புதன்கிழமை ஷாபான் 15 நோன்பு இருக்குது, வெள்ளி பின்னேரம் புதன் இரவு நோன்பு நாங்க குடிக்கணும். புதன்கிழமை நாங்க இன்ஷால்லா நோன்பாளியாக இருக்கணும். அப்ப இந்த விஷயங்களை செவ்வாய் பின்னேரம் புதன் இரவு நாங்க வந்து இன்ஷால்லா நோன்பு இருக்கணும், புதன்கிழமை நோன்பாளியா இருக்கணும். அப்ப இதுல முக்கியமா அந்த வசூல் விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இது வந்து இன்றைக்கு நாங்க பார்த்துக்கொண்ட இந்த தலைப்பு, அதாவது அல்லாஹுக்கு நன்றி செலுத்துதல் என்ற விஷயத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், அதையும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்வேன். سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك.